إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شتاه فآزره فاستغلل فاستوى على سوقه يوجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما صدق الله مولانا العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي فوالذي نفسي بيده لو أنفق أحدكم مثل أحد ذهبا ما بلع مد أحدهم ولا نصيبا أو كما قال عليهم الصلاة والسلام கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், இவைகளை எல்லாம் அல்லாஹ் ஹராம் என்று சொல்லி தடை செய்திருக்கிறானோ அத்தனை காரியங்களை விட்டும் அல்லாஹுவை பயந்து அவனுடைய அச்சத்தை கொண்டு எம்முடைய ஹயாத்தை எம்முடைய வாழ்நாளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும், முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பான் உங்களுக்கும் நான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லா நெருக்கமாக நெருங்கியிருந்தா உண்மைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் விஷயம் விளங்கும். எல்லாரும் அல்லாஹுடைய ஏற்பாடு. எது நமக்கு ஷர்ராக விளங்குதோ அதுல பல நன்மைகள் இருக்கு, பல ஹைராத்துகள் இருக்கு. இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பாக இன்ஷாஅல்லாஹ் சஹாபாக்கள் என்போர் யார்? நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் சஹாபிகள் என்று கேள்விப்பட்டிருப்போம். அந்த சஹாபாக்கள் என்போர் யார்? அந்த சஹாபிகளுக்கும் எம்முடைய தீனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்ன? இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் சஹாபிகளை எந்த படித்தரத்தில் வைத்திருக்கிறது? இந்த இஸ்லாத்துக்கும் இந்த அஸ்ஹாபுகள் இந்த சஹாபிகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்றத இந்த ஜமானில் விளங்குவதென்பது ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லா மக்களுடைய ஃபர்லாயின் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபியையும் ஏழுமான அளவு உங்களுக்கு நான் ஒரு புத்திமதியாக சொல்கிறேன், ஒவ்வொரு சஹாபியையும் எத்தனை சஹாபிகள் உங்களுக்கு அறிமுகமோ அந்த சஹாபிகளை பற்றி ஆராய்ந்து அவர்களுடைய சிறப்புகள் அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த அவர்களுடைய வரலாறுகளை படிங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். ஏனென்று சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னா, சஹாபிகளுடைய விடயத்தில் மூணு வகையான மக்கள் இந்த ஜமான்ல உருவாகிவிட்டார்கள். ஏன் என்பதை நான் பின்னால சொல்லுவேன். இதையும் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது கூட்டம் என்னென்று சொன்னா, சஹாபிகள் என்பவர்கள் அவங்க எல்லோரும் நம்மள மாதிரி ஆக்கள் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு, இந்த தீனில பெரிய ஒரு அந்தஸ்து, அவர்களை பெருசா தூக்கி பிடிக்கணும் தேவை கிடையாது. இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் என்னென்னா, சஹாபிகள் தான், அவங்க நபியோட வாழ்ந்தவங்க தான், அதுல எந்தவித எங்களுக்கு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா இந்த தீனை விளங்குகின்ற விடயத்தில, குர்ஆனை விளங்குகின்ற விடயத்தில, ஹதீஸை விளங்குகின்ற விடயத்தில் சஹாபிகள் தேவை என்பது கிடையாது. எல்லாருக்கும் ஹதீஸை விளங்கலாம், எல்லோருக்கும் குர்ஆனை விளங்கலாம். இங்க கவனிங்க, எல்லோரும் ஹதீஸை விளங்கலாம், எல்லோரும் குர்ஆனை விளங்கலாம். ஒரு சஹாபியை எடுத்து இழுத்து கொண்டு வந்து வச்சுதான் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை விளங்கணும் என்று தேவையில்லை. ஒரு ஹதீஸை விளங்குவதாக இருந்தா சஹாபி இந்த ஹதீஸுக்கு எங்க என்ன சொல்லியிருக்காரு என்று தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சுதான் இந்த ஹதீஸை விளங்கணும் தேவையில்லை. எல்லாரும் குர்ஆனை புரட்டினா எல்லாருக்கும் குர்ஆன் விளங்கும், சஹாபி அங்க கொண்டு வர தேவையில்லை. இது ரெண்டாவது கூட்டம். மூணாவது கூட்டம் என்னன்னா, நபியுடைய, இதை கவனமா கேட்கணும், நபியுடைய மௌத்தோடையே அத்தனை சஹாபாக்களும் காபிராகிவிட்டார்கள். நபியுடைய கிலாபத் எப்பொழுது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதலாவது கலீபாக பைஅத் செய்தார்களோ, அந்த அபுபக்கர் சித்தீக்கிலிருந்து ஏழு சஹாபாக்களை தவிர மற்ற அத்தனை சஹாபிகளும் காபிராகிவிட்டார்கள். அதுல முக்கியமாக அபுபக்கர், உமர், உஸ்மான், இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா போன்ற முக்கியமான ஏழு ஆறு சஹாபிகள், இவர்கள்தான் மற்ற சஹாபாக்கள் காபிராகுவதற்கு காரணமாக இருந்தார்கள். இது மூணாவது ஒரு கூட்டம். இந்த மூணாவது கூட்டம் இருக்குது அல்லவா, இது இவர்களோடு உறவு வைப்பது, இவர்களோடு சேர்ந்திருப்பது, இவர்களோடு பழகுவது, இவர்களோடு மற்ற காரியங்களோடு ஈடுபடுவது என்பது உங்களையும் என்னையும் சக்கராத்தில உள்ளத்தில் ஈமான் இல்லாத குஃப்ரியத்தான மரணத்தை கொண்டு வரும் என்றதை நீங்க உள்ளத்தில் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஏனென்று சொன்னா, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இமாம், தன்னுடைய சனதில் வரக்கூடிய அபி ஸுராத் ராஜி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஒரு கவுல, ஒரு செய்திய தன்னுடைய இசாபா என்ற நூலில முகத்திமாவில் ஆரம்பத்தில் கொண்டு வரும் போது ஒரு விடயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன், ஒரு சஹாபியை, ஒட்டுமொத்த சஹாபாக்களை அல்ல, ஒரு சஹாபியை இவரு இந்த ஹதீஸில் தன்னுடைய கற்பனையால் ஏதாவது சொல்லி இருப்பாரோ, ஒரு சஹாபியை இந்த தீனில் இவருடைய இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லி இருப்பாரோ, அல்லது இந்த சஹாபி இந்த தீனில் ஏதாவது திருவிடையாளர்கள் பொய்யான செய்திகளை கொண்டு வந்திருப்பாரோ என்று ஒரு மனிதன் சொல்லுவதை நீங்கள் கண்டால், யார் சொல்றாரு, இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய உஸ்தாத் சொல்கிறாரு, என்று ஒரு மனிதன் மேடையிலோ அல்லது அவனுடைய கொள்கையிலோ அல்லது அவனுடைய செயலிலோ ஒரு சஹாபியை குறையாக பேசுவதை சொல்லுவதை நீ கண்டால், ஒரு சஹாபியை நீ ஒரு மனிதன் தவறாக சொல்லுவதை கண்டால் பாலம், நீ அறிந்துகொள், அன்னஹு அந்த சொல்லுபவன் பேசுபவன் இருக்கிறானே, ஜிண்டிக் அவனுடைய இறை மறுப்பாளன், அவன் ஒரு கடவுள் கொள்கையற்றவன். ஜிந்தீக் என்று சொன்னா உலமாக்கள் இருக்கிறார்கள் கேளுங்க, ஜிந்தீக் என்று சொன்னா அல்லாஹ் இல்லை என்று சொல்லுபவன், அவன் ஒரு நாஸ்தீகன். ஏனரை சொல்லுகிறான் என்று சொன்னா, ஏனரா சொல்லுகிறான் என்று சொன்னா, ஐயஜ்ரஹு சுஹூதனா, எங்களுடைய சாட்சிகளாகிய சஹாபாக்களை காயப்படுத்துவதற்காக. லியுபுதிலல் கிதாப வ சுன்னா. இத கவனிங்க இந்த விஷயத்தை, லியுபுதிலல் கிதாப வ சுன்னா, எங்களுடைய குர்ஆன் என்ற கிதாபையும் சுன்னா என்ற ஹதீஸையும் எங்களுக்கு மத்தியில ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி, அதுல ஒரு குழப்பத்தை உண்டாக்கி, எங்களை கெட்ட மரணத்தை கொண்டு வருவதற்காகத்தான் சஹாபிகளை விமர்சிக்கிறார்களே தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ரெண்டு விடயத்தை இந்த ஹுத்பாவில் நான் சொல்லுகிறேன். முதலாவது என்னென்னா, இந்த சஹாபாக்களை பற்றி, இந்த உத்தமர்களை பற்றி, இந்த தியாகிகளை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும், ஐந்து நேர தொழுகையிலும் தக்பீர் கட்டியவுடனே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன் ஆமீன் என்ற ஒரு துவாவை கேட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, எங்களுக்கு நேரான வழியை தருவாயாக. அன்அம்த அலைஹிம், எப்படிப்பட்ட நேரான வழி என்றால், நீ யாருக்கு நியமம் செய்தாயோ, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ, நீ யாருக்கு உன்னுடைய நியமத்துகளை அள்ளி சொல்லிந்தாயோ, அந்த மக்களுடைய வழி எங்களுக்கு காட்டுவாயாக என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ கேட்கிறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவில். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், வந்திருக்கணும், அந்த நியமத்தடைந்த அல்லாஹுடைய அருளை அடைந்த அந்த நேர்வழி பெற்ற மக்கள் யாரு? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க நேர்வழிய கேளுங்க வாப்பா. அது யாருடைய நேர்வழிந்தா? அந்நம்த அலைஹிம், யல்லா, நீ யாருக்கு நேர்வழி அளித்தாயோ அந்த மக்களுடைய வழி. இப்ப நம்ம ஆய்வுல இறங்கணும், யார் அந்த மக்கள்? இதை யாரும் தப்சீர் செய்ய தேவையில்லை, இது எந்த ஒரு முஃப்தியும் சொல்ல தேவையில்லை, எந்த ஒரு ஆலிமும் சொல்ல தேவையில்லை, இவர் தான் நேர்வழி உடையவர், இவர் தான் நியமத்தடைந்தவர் என்று யாரும் சொல்ல தேவையில்லை. அல்லாஹுவே சூரத்துல் மாயிதாவில் யாரின் நேர்வழி உடையவர்கள் என்பதை அல்லாஹுவே தஃப்ஸீர் செய்கிறான். யார் நேர்வழி அடைந்தவர்கள் தா? அன்னம் அல்லாஹு அலைஹிம் மின நபீன வசுத்தீகீன வசுஹதாயி வசாலிஹீன். யாருக்கு நாங்க நியமம் செய்தோம்டா? மின நபியீன், நபிமார்கள், வசித்தீகீன் வசுஹதாயி வசாலிஹீன், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். அன்பர்களே, சகோதரர்களே, நபிமார்களுக்கு அடுத்ததாக ஷாஹிதுகளாக, ஷஹீதுகளாக, சித்தீகீன்களாக, சுஹதாக்களாக இருப்பவர்கள் இந்த உலகில் யார் என்றா? சஹாபிகள் தான் என்பதில் நான் மட்டுமல்ல, 1400 வருட காலமாக இந்த உலகிற்கு வந்த அத்தனை அறிஞர்களும் சொல்கிறார்கள், அது சஹாபாக்கள் தான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான், நேர்வழி என்பதை சஹாபாக்களுடைய வழியில் தான் நீங்கள் அடைய வேண்டும். சஹாபாக்களுடைய வழியை விட்டுவிட்டு, அவர்கள் சென்ற வழியை விட்டுவிட்டு நீங்கள் நேர்வழி அடைந்தால், நேரான வழி அல்ல, நீ நரகம் போவாய். இன்னொன்று சொல்லுகிறேன் கேளுங்க, குர்ஆன் அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி புகழ்ந்தது போல, குர்ஆன் அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி வர்ணித்தது போல வேற யாரையும் அல்லாஹ் வர்ணிக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சஹாபாக்கள் யாருண்டா? வலாகின் அல்லாஹ் ஹுப்பிப இலைக்குமுல் ஈமான். சஹாபாக்கள் யாருண்டா? அவங்கள உள்ளத்துல துனியாவுடைய ஆசை இருக்கல்ல, உலகத்துல காசு சம்பாதிக்கணும், ஆட்சி பிடிக்கணும், அதிகாரம் பிடிக்கணும் என்ற ஒரு ஆசை இருக்கல்ல, ஹுப்பிப இலைக்குமுல் ஈமான். அவங்கள உள்ளத்துல இருந்ததெல்லாம் என்னன்னா, ஈமானுடைய ஆசை, அல்லாஹ் மேலுள்ள நம்பிக்கை, சொர்க்கத்தின் மீதுள்ள பாசம். அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் செய்வானாக, ஒரு மனிதர் கேட்டார், யா அலியே, உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே சொர்க்கத்தை கொண்டு வந்து முன்னால வச்சால் உங்களுடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் அலி சொன்னார்கள்,
ஏ மனிதா, சொர்க்கத்தை என்ற கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து அலியே இதுதான் சொர்க்கம் என்று சொன்னாலும் என்னுடைய ஈமான் ஒரு இஞ்சு கூட கூடாது, குறையவும் மாட்டாது. ஏனென்றால் கண்ணால் காணாமலேயே நான் சொர்க்கத்தை பூரணமாக நம்பியுள்ளேன். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவங்கள உள்ளதே சொர்க்கத்திலும் ஈமானிலும் அமல்களிலும் நல்ல விடயங்களிலும் லயித்திருந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், பாவத்தையும் கெடுதியையும் கெட்ட நடத்தைகளையும் அல்லாஹ் சஹாபிகளுக்கு வெறுப்பாக்கினான் என்று சொல்லிவிட்டு ஆழமாக கவனிங்க. இதை கவனித்தால் தான் பின்னால பேச வர விடயம் தெளிவாக விளங்கும். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க ஹுமுர் ராஷிதூன், அந்த சஹாபாக்கள் தான் நேர்வழி உள்ளவர்கள். உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அந்த சஹாபாக்கள் தான் வெற்றி உள்ளவர்கள், வெற்றியாளர்கள். உலாய்க ஹுமுல் மூமினூன ஹக்கா, உலகத்தில உண்மையான மூமின்கள் யார் என்று சொன்னா முழு உள்ளங்களையும் ஆட்சி செய்யும் ரப்பு சொல்கிறான். உலகத்தில் ஈமானில கொல்ட்டியான மக்கள் யாருண்டா? சஹாபாக்கள் தான். நாங்கள் சொல்கிறோம், உலமாக்களாகிய நாங்கள் சொல்கிறோம், இது நாங்கள் சொன்னது மட்டுமல்ல எங்களுடைய மூதாதையர்களான உலமாக்கள் சொல்வதை சொல்கிறோம். யார் ஒரு மனிதன் ஒரு சஹாபியை அந்நிய வார்த்தையை கொண்டு கெட்ட வார்த்தையை கொண்டு பேசுவானோ பேசுகின்ற மறுநிமிடமே அவன் காபிராகி விடுவான். பேசி முடியும் போதே அவன் இஸ்லாம் என்ற அந்த படித்தளத்தில் இருந்து இறங்கி விடுவான். ஏனண்டா இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. சஹாபாக்களை திட்டுபவர்கள் யாரு என்ன கேட்காங்க? யார் அந்த அபுபக்கர், யார் அந்த உமர், யார் அந்த உஸ்மான், யார் அந்த ஆயிஷா? இந்த தீனில் அவர்கள் கருத்து சொல்வதற்கு அவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, நீ ஐலபிஹிமுல் குஃபார், காபிர்களுக்கு சஹாபாக்கள் மேல பொறாமை வருது. அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபிகளையும் நபியையும் பற்றி சொல்லும் போது அழகான ஒரு உதாரணம் சொல்கிறான். சூரத்துல் ஃபதஹ்ல கடைசி ஆயத்தை எடுத்து பாருங்க, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலும் வல்லதீன மஹு, அந்த நபியோடு இருப்பவர்களும் அஷிதாவு அலல் குஃபார், காபிர்களும் கடினமாகவும் ருஹமாவு பைனஹும், தங்களோடு இரக்கமாகவும் இருப்பார்கள் தங்களுக்கு மத்தியில. இது யாருடைய சிறப்பு? சஹாபாக்களுடைய சிறப்பு. சொல்லிவிட்டா சொல்கிறான், மகளும் சீமாகும் சஹாபாக்களுடைய அடையாளம் என்னன்னா அவங்கள முகத்தில் சுஜூதுடைய அடையாளம் இருக்கும். தராகும், நீ அவர்களை பார்த்தாலே, நீங்க சஹாபாக்களை அந்த நேரத்தில் பார்த்திருந்தாலே, சஹாபாக்களை பார்க்கும் போதெல்லாம் உலமாக்கள் இருக்கிறார்கள், இந்த தராஹும் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு என்ன சொல்றது? அரபால முபாலகாவுடைய வசனம். முபாலகா, சஹாபாக்களை நீங்க பார்த்தாலே அவங்கள நட, அவங்கள உட, அவங்கள பாவனை எல்லாம் அல்லாஹுவை பயந்ததாக இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உமதலவும் பில்லிஞ்சில், இத தௌராத்தில் நாங்க இந்த உதாரணத்தை சொல்லி இருந்தோம் சஹாபிகளை பற்றி. இஞ்சிலில அவங்களுக்கு உதாரணம் என்னண்டா, கசரின், ஒரு விவசாயத்தை போல. ஒரு விவசாயி நபியையும் சஹாபியையும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ஒரு விவசாயி ஒரு பயிர் கொட்டைய நிலத்தில் நாட்டினாரு, தண்ணி ஊற்றினாரு, வித வந்து மரவாகி பூ பூத்து காய் காய்த்து பழம் பணத்தை பறிக்கும் போது அந்த விவசாயி நம்ம எல்லாரும் விவசாயிகள், நெல் அறுவடை செய்யும் போதோ எவ்வளவு சந்தோஷம் வரும். அறக்கொட்டி அடிக்காம, நெல்லு சாவாம, நோய்கள் வராம, நெல்ல காய் காய்த்து, நெல்ல விளைச்சலா இருந்து அறுவடை செய்யும் போதோ எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும். இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். எப்படி இந்த விவசாயத்தை கண்டு ஒரு விவசாயிக்கு சந்தோஷம் வந்ததோ வருமோ, இதே போல கவனமாக கேளுங்க, இதே போல சிலை வணங்கிய, கொலை செய்த, பாபாவுக்குள் நிர்வாணமாக தவாப் செய்த, பிள்ளைகளை கொலை செய்த இந்த மக்கள் தீனை ஏற்றுக்கொண்டு நபியோடு சேர்ந்து இந்த தீனில அஹ்லாக்கோட, அன்பாக, பாசத்தோடு, தௌஹீதோடு வாழும் போது லியவீலபிஹுல் குஃபார், காபிர்களுக்கு சஹாபிகளோட கோபம் வருகிறது. இதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த லியவீலபிஹுல் குஃபார் என்ற இந்த ஆயத்தை ஆதாரமாக எடுத்து சொல்கிறோம். யாரொரு மனிதன் சஹாபிகளை குறையாக கோபப்படுவாரோ அவன் காபிராகி விடுவான். இன்னொன்னு சொல்றேங்க, எனங்க நேரம் இல்ல, ஆயிரம் நூற்று கணக்கான குரானுடைய வசனங்களை நான் சஹாபிகளை போன்றதை காட்டலாம், ஆனால் நேரமும் இல்ல. இந்த சிச்சுவேஷன் என்பது ஜும்மாவை நீளமாக்க எனக்கு முடியாது என்பதால் குரானுடைய வசனம் இது. ஹதீஸை சொல்கிறேங்க, எனங்க சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் எல்லாரும் என்ன சொல்றோம்னா, எல்லாருடைய கருத்தும் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல, நாமளும் சஹாபாக்களும் ஒண்ணுதாங்க, இவங்களுக்கு நமக்கு இடையில ஒரு வித்தியாசம் கிடையாது என்று சொல்கிறார்கள். எல்லா ஹதீஸையும் அள்ளி போடல, எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கல, ஒரு ஹதீஸ மட்டும் சொல்கிறேன், நீங்க தனியிருந்து சிந்திங்க. நானும் அல்லது சஹாபிகளை விமர்சிப்பவர்களும் சமமாகுவார்களா, சமமாக முடியுமா என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து கொண்டு வாங்க. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தசுப்பு அஸ்ஹாபி, ஏன் தோழர்களை திட்டிடாதீங்க. என்ன சொன்னாங்க நபி, லா தசுப்பு அஸ்ஹாபி, ஏன் தோழர்களை ஏன் மௌத்துக்கு பின்னாலே ஏசிடாதீங்க வாப்பா. ஏனென்றால் லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்லஹு ஹதின் ஜஹபா, ஹஜ்ஜிக்கு போனவங்க, உம்ராவுக்கு போனவங்க, உங்களுக்கு தெரியும் உஹது மலைய, தெரியும் ஹஜ்ஜிக்கு போனவங்க யாருக்கும், மக்காவுக்கு போன யாருக்கும் உஹது மலைய தெரியாம இருக்காரு. அந்த உஹது மலை 7 மைல் 6 மைல் தூரம். சொன்னாங்க நபி, இந்த உஹது மலையளவும் நீங்க யாரு, நானும் நீங்களும், இந்த உஹது மலையளவும் வாரத்தில் தங்கத்தை தர்மம் செய்தாலும், நாம ஒரு ஆள் உஹது மலையளவு வாரத்தில் தங்கத்தை தர்மம் செய்தாரு, தர்மம் செய்தாலும் மாபலக முத்தாஹதிஹிம் வலா நசீபா, என்னுடைய சஹாபாக்கள் ஒரு பிடி கோதுமை தர்மம் செய்த நன்மையை நீங்க அடைய முடியாது. என்ன சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தோழர்களை திட்டிடாதீங்க, நீங்களும் அவங்களும் சமமாக முடியாது. ஏனென்றா உங்கள ஒருத்தர் உஹது மலையளவு பாரம் அல்ல தங்கத்தை தர்மம் செய்தாலும் மாபலா முத்தாக நீமோலா நசீபா, உங்கள் என்னுடைய சகாபாக்கள் ஒரு பிடி கோதுமை எனவும் தர்மம் செய்த நன்மையை உங்களால் அடைய முடியாது. இன்னொன்று சொல்லுங்க, எழுங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டு இந்த விடயத்தை நான் சொன்னா தெளிவாக இருக்கும். சகாபாக்களை ஏன் திட்டாங்கண்டா, சஹாபாக்களை ஏன் விமர்சிக்காங்கண்டா, அதிலும் குறிப்பாக ஷியாக்கள், அதிலும் குறிப்பாக ஷியாக்கள். ஷியாக்கள் என்பவர்கள் யாருண்டா? எல்லோரும் உங்களோட முன்டயரில அல்லது வீட்டு முன்னால போனா விளங்குற மாதிரி எழுதி வச்சுக் கொள்ளுங்க. ஷியாக்கள் என்பவர்கள் யாருண்டா? அவர்கள் நெருப்பு வணங்கிகள். ஷியாக்கள் என்பவர்கள் யாருண்டா? அவர்கள் மஜூசிகள், அவர்கள் யூதர்கள், அவர்கள் காபிர்கள். ஷியாக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் யாராவது ஒருத்தர் சம்பந்தம் இருக்கும் என்று வாதாடினார், அவர் காபிராகி விடுவார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஷியாக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாத்துல வந்த அலமாரமாக கேளுங்க, இஸ்லாத்திற்கு வந்த அத்தனை இழப்புகளுக்கும் அத்தனை தோல்விகளுக்கும் அத்தனை ஷஹீதான மக்களுக்கும் பொறுப்பு யாருண்டா? அந்த அநியாயம் செய்தவர்கள் யாருண்டா? இந்த ஷியாக்கள். உதாரணமாக சொல்கிறேன், நாம் எல்லாரும் பெருமைப்படுவோம் என்னன்னா, உலகத்தில் 40 நாடு முஸ்லிம் நாடு இருக்குது. சுபஹானல்லாஹ், எல்லாருக்கும் பெருமை. பெருமைதானே, உலகத்தில் 40 முஸ்லிம் நாடு இருக்குது வாப்பா, எல்லாருக்கும் பெருமை. பெருமல்ல, ரத்த கண்ணீர் வடிக்கணும். தனியா இருந்தாலும் 1924 வரைக்கும் உஸ்மானியர்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படும் வரைக்கும் உலகத்தில் சவுதி என்ற ஒரு நாடு இருக்கல்ல, துபாய் என்ற ஒரு நாடு இருக்கல்ல, கட்டார் என்ற ஒரு நாடு இருக்கல்ல, பஹ்ரைன் என்ற ஒரு நாடு இருக்கல்ல, நீங்க எந்தெந்த முஸ்லிம் நாடுகளை சொல்லுகிறீர்களோ எந்த ஒரு நாடு இருக்கல்ல. உலகத்தில் அபுபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் உள்ள இருந்த ஒரே ஒரு நாடு. ஆசிரியர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள் இருக்கிறீர்கள். நான் சொல்லுவதில் பிழை இருந்தால் நீங்கள் தாராளமாக சுட்டிக்காட்டலாம். உஸ்மானுடைய மௌத்து வரைக்கும் உலகத்தில் இருந்த ஒரே ஒரு நாடு அல் ஜசீரத்துல் அரப், அரபு தீபாட்பம் என்ற ஒரு நாடுதான் இருந்தது. சுமாராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில், அழமாக கேளுங்க, ஆட்சி காலத்தில் 22 லட்சம் சதுர மைல்களை ஆட்சி செய்தார்கள். சுபஹானல்லாஹ், அவர்களுடைய மௌத்தோட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடல் மார்க்கமாக யுத்தம் செய்து அந்த 22 லட்சம் சதுர மைல்களும் இன்னும் விரிவுபடுத்தப்படுகிறது. இதுக்கு பின்னால இந்த ஷியாக்களுடைய சதித்திட்டம் ஆரம்பமாகிறது. என்னண்டா, இந்த ஷியாக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும் என்றோ, இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும் என்றோ, இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றோ ஆசை கிடையாது. அது பொய். அவர்களுடைய ஆட்சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறித்தெடுத்த அந்த பாரசீக நாடு மீண்டும் அது ஒரு நாடாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அதனால்தான் உமரையும், அனமாக கேளுங்கள், உமரையும், உஸ்மானையும், அபுபக்கரையும், ஆயிஷாவையும், ஹஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இந்த ஷியாக்கள் சொல்லுகின்ற வார்த்தை இருக்கிறல்லவா, ஒரு ஈமான் உள்ள மனிதன் பொறுமையாக இருக்க மாட்டான். கிதாபை படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஷியாக்களுடைய கிதாபுகள் 40 கிதாபுகள் இருக்கிறது. அதுக்கு மேல இருக்கலாம், அவர்கள் ஒழித்து விடுவார்கள், காட்ட மாட்டார்கள். அதுல ஷியாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய பார்வையில எம்முடைய குர்ஆன் என்பது இந்த 30 ஜுஸ்வும் பொய்யும் பித்தலாட்டமும் கிட்டுக்கட்டுந்தான். அபுபக்கரும் உமரும் உஸ்மானும் சேர்ந்து கதை எழுதினார்கள். இது குர்ஆன் கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு குர்ஆன் இருக்கிறது, நம்மள கிட்ட புகாரி முஸ்லிம் இருப்பது போல நம்முடைய பார்வையில சிஹாவ் சித்தா என்ற நாலு சஹீஹான கிரந்தம் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் புகாரி, இன்னொன்று முஸ்லிம். கேளுங்க ஆழமாக, அவங்கள்ட்ட இந்த புகாரியும் இந்த முஸ்லிமும் ஹதீஸ் கிதாப் கிடையாது. ஏன் விளங்குதா? அவங்கள பார்வையில தான் நான் ஆரம்பமே சொல்லிட்டேனே, நபியோட மவுத்தோட முழு சஹாபாக்களும் காபிராயிட்டாங்க. காபிராயினவர்கள் சொல்லுவது ஹதீஸ் ஆகுமா? காபிரானவர்கள் சொன்னது குர்ஆன் ஆகுமா? ஆகாது. அவங்கள்ட்ட இருக்கிற இந்த முஸ்லிம் இந்த புகாரிக்கு பதிலாக கஷ்ஃபுல் அஸ்ரார் என்ற ஒரு கிதாப் இருக்கு, பிஹாருல் அன்வார் என்ற ஒரு கிதாப் இருக்கு, உசூலுல் காஃபி என்ற ஒரு கிதாப் இருக்குது. சென்ற வாரத்திற்கு முன்னாள் வாரம் பானந்துறையில ஷியாக்கள் சம்பந்தமான ஒரு சின்னொரு கருத்தரங்குக்கு என்னை அழைத்திருந்தார்கள். சொத்துபாவம் செய்துவிட்டு பின்னேரம் ஷியாக்கள் என்ற தலைப்பில பேசவிட்டார்கள். நிறைய உலமாக்கள் வந்திருந்தார்கள். அதுல நான் சொன்னேன், ஷியாக்கள் என்பவர்கள் இந்த நாட்டுக்குள்ள நுழைந்து இந்த கரார் போட்டி ஊடாட்டி கொடுக்கிறது, தண்ணி எடுத்து கொடுக்கிறது, கரண்ட் எடுத்து கொடுக்கிறது, இதுல ஈடுபட்டு நிறைய வறுமையான மக்கள் அவங்களின் பக்கம் இழுத்து விட்டார்கள். அதுல ஒன்றுதான் இந்த கிராஸ் போட்டி. 100 பேருக்கு கிராஸ் போட்டி வச்சு 30 பேரை செலக்ட் பண்ணி கொழும்புல உள்ள முஸ்தபா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அங்கிருந்து ஈரான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து ஈரானுக்கு அனுப்புறாங்க. அங்கிருந்து வாரவன மூளைய கழுவி வந்து இறங்க சொல்லுவான். அபுபக்கரும் உமரும் உஸ்மானும் ஆயிஷாவும் அப்சாவும் காபிர்கள் என்று சொன்ன நேரத்தில் புரோகிராம் முடிஞ்சு ஒரு ஹாபிசா எழுந்து நின்றாரு. அவர் சொன்னாரு, வல்லாஹி நீங்க சொல்லுவது உண்மைதான், நான் கராத்தில் அறுபட்டு அங்கு சென்றவன் என்னுடைய காது கேட்கவே பச்சையாக சொன்னார்கள் கஷ்ஃபுல் அஸ்ரார். இல்ல கஷ்ஃபுல் அஸ்ரார் என்பது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இமாம் கொமைனி கேள்விப்பட்டீங்களா? பெரிய ஒரு தலப்பா கட்டி பெரிய ஒரு ஜுப்பா போட்டும் பெரிய அல்லாம மாதிரி இருப்பான். அவன் இமாம் அல்ல, அவன் ஒரு ஷைத்தான், அவன் ஒரு அறிவாளி அல்ல. அவன் தான் முடங்கி இருந்த செத்து போயிருந்த ஷியாக்களுக்கு வலுவூட்டி அளித்தவன். அவன் கிதாபு தான் கஷ்ஃபுல் அஸ்ரார் என்ற கிதாப். உலமாக்களே கட்டாயமாக இந்த கஷ்ஃபுல் அஸ்ரார வாங்கி படிங்க, இல்லன்னா கூகுளுக்கு போங்க, நெட்டில டவுன்லோட் பண்ணினா அந்த கஷ்ஃபுல் அஸ்ரார் வரும், எடுத்து படிங்க. அதுல இந்த கொமைனி இந்த கஷ்ஃபுல் அஸ்ரார் ஈரான்ல பாடமாக நடக்குது கும் யூனிவர்சிட்டியில. இந்த கொமைனி சஹாபாக்களை கீழே கிழித்து கேவலமாக பேசியது போல உலக வரலாற்றில் யாரும் பேசல. ஷியாக்களே, ஷியாக்களுடைய உறவுகளே, ஷியாக்களுடைய நண்பர்களே, உங்களுக்கு ஷியாக்களை பற்றிய பூரண தெளிவில்லாமல் இருக்கலாம். படித்து அந்த கிதாபிலிருந்து அவர்கள் எழுதிய கிதாபிலிருந்தே சொல்கிறோம். அந்த கொமைனி என்பவன் எழுதியிருக்காரன் என்றா ஒரு கால பாரசீகத்திலும் இருக்குது அரபிலும் இருக்குது. அபுபக்கரோர் உஸ்மான், அபுபக்கரோர் உமர் உஸ்மான், அபுபக்கரும் அவரது கிதாபில், அபுபக்கரும் உமரும் உஸ்மானும் இந்த உலகில் நரகத்தின் நாயகராக வாழ்ந்தார்கள். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது தெரியாமல் காட்டப்படாமல் இருக்கலாம். அஸ்புல் அஸ்ரா என்ற போன்லையும் நான் சில விடயங்களை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படியான நேரத்தில் யாராவது கேட்டால் காட்டுறது. இன்னொன்னு கேளுங்க, ஆயிஷா அவள் ஒரு விபச்சாரி. இது ஷியாக்களுடைய கொள்கை. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இமாம் இருக்காரு. வாக்களிக்கப்பட்ட மஹ்தி என்பவர், அவங்கள்ட்ட 12 இமாம்கள் இருக்காங்க. அந்த ஷியாக்கள் கடினமானவங்களால் 86 வீதம் வாழ்கிறார்கள் இமாமியா என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த இமாமியாக்களுக்கு 4 பேர் இருக்கிறேன், இமாமியா, இஸ்னா அஷரியா, ஜாஃபரியா, இன்னொரு பேர் இருக்கிறேன் ஜாஃபரியா, இப்படி 4 பேர் இருக்கிறேன். எல்லாம் அவங்கதான் பயங்கரமானவர்கள். அவங்கதான் இந்த நாட்டில் இந்த பகுதியில் இருப்பவர்கள். அவங்க சொல்றாங்க, எங்கட கடைசி இமாம் மஹ்தி வந்து இந்த பூமிக்கு வந்தவுடன் முதலாவது செய்த வேலை என்னன்னா, அந்த ஆயிஷாவை கபரில் இருந்து தோண்டி எடுத்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவார். இன்னும் சொல்கிறேன், ஹஸ்புல் அஸ்ரார்ல இமாம் கொமேனி இருக்கிறான், ஆயிஷாவோடு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் உடலுறவு கொண்டதற்காக கியாமத்தில் அல்லாஹ் அந்த முஹம்மதுடைய மர்மஸ்தானத்தை மட்டும் தனிமையில் நரகத்தில் போடுவான். இது அவர்களுடைய கொள்கை. இன்னும் சொல்றேன் கேளுங்க, இன்னும் சொல்றேன், அவர்களுடைய அடிப்படை கொள்கைகளை சொல்கிறேன். அவர்களுக்கு இஸ்லாத்துல பங்கு கிடையாது, அவர்கள் மூமினல்ல, அவர்களுக்கும் வீருக்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. கேட்டா சொல்லுவாங்க, நீங்க யாராவது ஒரு ஷியா அந்த அறிமுகமான ஒருத்தரோட உட்கார்ந்து பேசுங்க, அல்லாஹ் அவங்க எல்லாம் மிம்பர்ல பொய் சொல்றாங்க, நாங்கெல்லாம் அப்படி சொல்றல்ல, ஆயிஷாவா கண்ணில் தொட்டு முத்தமிடுவோம், அபுபக்கர் உமரா கண்ணில் தொட்டு முத்தமிடுவோம், பச்சை பொய்யர்கள். அவங்களோட அடிப்படை கொள்கை அத்தக்கியா. தக்கியாண்டா வாயில ஒன்று மனசுல ஒன்று, வெளிக்காட்டுறது கிடையாது. தக்கியா 15 வருஷமா உங்களோட வீட்டுக்குள்ள, உங்களோட ஊருக்குள்ள, உங்களோட பள்ளி நிர்வாகத்துல, உங்களோட ஜம்மியத்துல ஒரு ஷியா இருப்பான் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. எனவே இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்க, ஷியாக்களுடைய, எனவே இந்த ஷியாக்கள் தான் இந்த பூமியில் கொண்டு வந்தார்கள் இந்த குர்ஆனை பொய்ப்பிப்பதற்காக, தீனை இல்லாமல் ஆக்குவதற்காக கொண்டு வந்த அவர்களுடைய வேத வாக்குதான் சஹாபாக்கள் என்பவர்கள் காதிர்கள், அவர்கள் பொய்யர்கள். இன்னும் சொல்றேன் கேளுங்க, 12 இமாம் இருக்காங்க, நேரமாகிட்டு 12 இமாம் இருக்காங்க. இந்த 12 இமாம்களும் அவங்களோட பார்வையில சொல்றதாக இருந்தா, அல்லாஹ் யாரே மன்சூசு மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்து அவர்களுக்கு நஸ்ஸுகள் ஆதாரங்கள் வகிவந்து கொண்டிருக்கிறது. ஒரு இமாம் சொன்னாராம், கேளுங்க, ஒரு இமாம் சொன்னாராம், அவரோட 12 இமாம்ல ஒருத்தர் என் மௌத்துக்கு பின்னால என்னுடைய பிச்சலன் தான், என் மகன் தான் ஏண்ட இடத்துக்கு வருவாரு என்று சொன்னாரு. அல்லாவுடைய வேலை மக இவருக்கு முன்னால மகன் மௌத்து ஆயிட்டாரு. அவங்க அடிப்படை கொள்கை என்னண்டா, எங்கட 12 இமாம்களுக்கும் மறைமுக ஞானம் இருக்குது, மறைமுக விடயத்தை அறிந்து கொள்வாங்க. உலமாக்கள் கேட்டாங்க, நம்முடைய உலமாக்கள் மறைமுக ஞானம் இல்லாம பொய்யிட்டாரு, பாப்பாவுக்கு முன்னால மகன் மௌத்து ஆயிட்டாரு என்று கேட்ட சொன்ன கேள்விக்கு பதில் என்னண்டா, இப்படிப்பட்ட மடமை அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது, இப்படிப்பட்ட தவறு அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது. ஏனென்றா நபுத்துவம் என்பது, ரிசாலத் என்பது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அழிச்சித்தான் வந்திருக்க வேண்டும். அழிதான் நபி தவறுதலாக ஜிப்ரீலுடைய கவனத்துறைவால் நபுத்துவத்தை முஹம்மதுக்கு தவறாக கொடுத்துட்டாரு. இன்னொரு கொள்கை இருக்குது, ஜிப்ரீல் காபிர். அவங்களோட கொள்கையில ஜிப்ரீல் என்பவர் காபிர். இன்னொன்று அலிரலியல்லாஹுவங்க சொன்னாங்களா, அலிரலியல்லாஹுவங்க சொன்னாங்களா, அபுபக்கர் உமர் உஸ்மான் எல்லாம் என்னை ஏமாற்றின மோசடிக்காரர்கள் என்று சொன்னாங்களா. நான் ஆரம்பிச்சிருக்கேன், பாத்திமாவுக்கு பின்னால அலிரலியல்லாஹுவங்க பல திருமணம் செஞ்சாங்க, அதுல சில மனைவிமார்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அபுபக்கர், உஸ்மான், அலி, உஸ்மான், அபுபக்கர், உமர் என்று பெயரும் வச்சிருக்காங்க. கோபமான மக்களுடைய பேரை இந்த மனிதர் வைப்பாரா? இது போய் இட்டு கட்டப்பட்டவர்கள். எனவே நேரமாகிவிட்டது, கரண்டும் இல்லை, இன்னும் நிறைய விடயம் இருக்கிறது. ஷியாக்கள் என்பவர்கள், ஷியாக்கள் என்பவர்கள் எம்முடைய பகுதி குறிப்பாக ஓட்டமாவடி, வாழச்சேடை, ஏராவூர் போன்ற பகுதிகளில மிக வேகமாக வளர்ந்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய கிருபையால் உலமாக்களுடைய பிரச்சாரத்திற்கு பின்னால் முடக்கிவிடப்பட்டுள்ளது. அது ஒரு ஒரு சட்டுக்கோப்பால் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஓட்டமாவடி சந்தையில ரெண்டு ஷியாக்கள் பகிரங்கமாக சொன்னார்களாம். அந்த வீடியோவும் பார்த்தேன். ஆயிஷாவும் உமரும் காவிர்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஷியாக்களுடைய விடயத்தில் இவர்கள் கடினமானவர்கள். இன்னும் சொல்கிறேன், ஷியாக்கள் அவர்களுடைய பார்வையில் நாம் முன்னோக்கி தொழுகின்ற காபா காபா கிடையாது. ஹஜ்ரத்தை திருடி, ஹஜ்ரத்தை திருடி உடைத்தவர்கள் தான் ஷியாக்கள். காபாவை உடைப்பதற்கு தற்கொலை குண்டுதாரிகளை அனுப்பியவர்கள் தான் ஷியாக்கள். குரானில் திருதானம் செஞ்சு, குரானில் திருத்தம் செஞ்சு சென்றவா சென்ற ஹஜ்ஜிலே பங்கிடுவதற்கு குரானை கொண்டு வந்து சவுதி போலீசாரால் பிடிக்கப்பட்டவர்கள் தான் ஷியாக்கள். இன்னும் சொல்கிறேன், சென்ற மாதத்தினுடைய முதல் வார ஹுத்பாவில் ஓட்டமா வாழைச்சேனை பெரியவர்கள் சொல்லும் போது சொன்னேன், மீண்டும் வரும் இரத்த களரி, மீண்டும் வரும் யுத்தம் இந்த நாட்டில் வர வேண்டும் என்று யாராவது விரும்பினால் ஷியாக்களுக்கு இடம் கொடுங்கள், இந்த நாடு இரத்த களரியாக மாறும், போர்க்களமாக மாறும். ஏனென்றால் 2015 20 லட்சம் மக்கள் சிரியாவில் ஏனைய நாடுகள் உட்பட கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிரியாவினுடைய பஸ்ஸார் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதி அவன் ஒரு ஷியா. அதுல 4 லட்சம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2.5 கோடி மக்கள் திங்க உணவின்றி, இருக்க இருப்பிடமின்றி அகதிகளாக அங்கும் இங்கும் அடைந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஐநா சபைக்கு, அமெரிக்காவுக்கும், பக்கத்து நாடுகளுக்கு, இஸ்ரேலுக்கு, நேட்டோவுக்கும், வேறும் பெரும் பெரும் படைகளுக்கு சதாம் ஹுசைன் தூக்கில் ஓட்டிங்க, ஈராக் அடிச்சிங்க, லிபியாவை தாக்கினீங்க, ஏழுங்களுக்கு சிரியாவை தலையிட்டு அந்த யுத்தத்தை நிறுத்த முடியல, முடிக்க முடியாது. ஏனென்றால் ஷியா என்பது இஸ்ரேல், இஸ்ரேலுடைய தலைமையில் தான் யுத்தம் நடக்கிறது. முடியாது. அமெரிக்காவுடைய செனட் அவர் இஸ்ரேல், அது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அமெரிக்காவை ஆட்சி செய்வது கிடையாது. இஸ்ரேல் சொல்வதைத்தான் அந்த நாட்டு ஜனாதிபதி கேட்க வேண்டும். எனவே இவர்களுடைய திட்டம் முஸ்லிம்களை இந்த பூமியில் இருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும். 65% சுன்னிகளை 35% ஷியாக்கள் அடுக்கி நொறுக்கிறார்கள் என்றா இதுக்கு பின்புலமாக இருப்பவர்கள் யாரு? எனவே ஆழமாக விளங்கணும். இதனால் பெரும் தலைப்பாக பேசணும். ஏன் இப்படி செய்கிறார்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? யார் உருவாக்கினார்? அப்துல்லாஹ் இப்னு ஷபாபிலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும். ஆனா நேரம் போதாது, சுருக்கமாக விளங்குங்கள். ஷியாக்கள் என்பவர்கள் காசிக்கும் பணத்திற்கும் சில பாராட்டுகளுக்கும் விரும்பிதான் இதை சீர்கெடுக்கிறார்களே தவிர நீங்க யாரும் ஏமாறக்கூடாது. அவர்கள் இவர்கள் தான் என்று அடையாளம் கண்டால் திருமண பந்தங்களோ உறவுகளோ சொந்தங்களோ பேச்சுவார்த்தைகளோ எதுவும் வைக்கக்கூடாது. அவர்கள் கூடாதவர்கள், அவர்கள் பொல்லாதவர்கள். வரலாற்று நெருங்கிடும், நீங்க எடுத்து பாருங்க அவங்களுடைய செயல்களை, அவர்களுடைய அழிவுகளை, அவர்கள் தீட்டிய திட்டங்களை பாருங்க. அதுல குறிப்பாக நம்மளோட பகுதி கிழக்கு மாகாண பகுதி அரசியல்வாதிகள், கிழக்கு மாகாணத்தில் சில பாடசாலை ஆசிரியர்கள் ஷியாக்களுக்குள் மாட்டுப்பட்டிருக்காங்க. நான் எல்லாரத்திலும் சொல்லி வரேன், யாராவது வந்து இந்த பள்ளியை உடைச்சு கட்டுவோம், 100 வீட்டு திட்டம் தாரோம், கரண்ட் எடுத்து தாரோம், தண்ணி எடுத்து தாரோம் என்றால் உங்களுடைய பகுதி உங்களுடைய பகுதியில் உள்ள உலமாக்களுடைய ஆலோசனை இல்லாமல் யார் இவர்கள், ஏன் வருகிறார்கள், நோக்கம் என்ன என்று தீர விசாரிக்காமல் யாரும் நீங்கள் அனுமதி கொடுக்க கூடாது என்பதை உங்களுடைய ஞாபகத்தில் கொண்டு வருகிறேன். இந்த 2 நிமிஷத்துல முடிப்போம். இவர்களுடைய ஊடுருவும் சாதனங்களாக பல இருக்குது. அதுல ஒன்றுதான் ஒரு பத்திரிகை வருது, தூது என்ற ஒரு பத்திரிகை இருக்குது, தி மெசேஜ். இது அவங்கதான் வாழைச்சேரியில ஐசிசி ஒன்று இருக்குது, ஓட்டமாவடியில இஸ்லாமிக் கல்ச்சர் சென்டர் என்ற ஒன்று, தேர்வன் அந்த பக்கம் மிலேனியம் கல்வி ஸ்தாபனம், கொழும்புல முஸ்தபா யூனிவர்சிட்டி, கண்டியில அல் ஹசன சக்கலை என்ற ஒரு ஒரு நிறுவனம், கொழும்பினை தண்டோ ஜாபர் சாதிக் என்ற ஒரு நிறுவனம், ரேடியோ சிலோன்ல ஆழமா கேளுங்க, ரேடியோ சிலோனுக்குள்ள காலம் பதிச்சாங்க, ரேடியோ சிலோன்ல ஐயமும் தெளிவும் என்ற நிகழ்ச்சி போகுது, சரிங்களா, அவங்கதான் அது ஐயமும் தெளிவும் வாழ்வும் பண்பியலும் அவங்கதான் அது, அழகான தலைப்புகள் நாசமா போச்சு, வாழ்வும் பண்பியலும் ஐயமும் தெளிவும் அவங்களதான். என்ன போன்ல சில அவங்க கிதாபுகளை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுல ஒரு கிதாப் இருக்குது பாலியலும் பருவவயலும் அவங்களதான், பாரசீக கிதாப தமிழால மொழிபெயர்த்து இருக்குது. அதுல ஒரு கஷ்டமான மனவருத்தக்க ஒரு செய்தி என்னென்னா, தெரியாமல் செய்தார்கள் இப்ப உணர்கிறார்கள். அந்த கிதாபுக்கோ நல்ல கிதாபுங்க அழகாத்தா இருக்குது, முன்னுரை கொடுத்தது யாருண்டா, நம்ம உலமாக்கள். ஏதுல சொல்றா, நம்ம உலமாக்களை முன்வைத்து உள்ளுக்குள்ள வந்தாங்க. இப்ப எல்லாரும் தடமாறுகிறோம், திணறுகிறோம். எனவே இவர்களுடைய விடயத்தில் இவர்களுடைய முயற்சியை முறியடிக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும் என்ற விடயத்தில் ஆழமாக நீங்கள் சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், எம்முடைய தீன் என்பது, எம்முடைய இஸ்லாம் என்பது, எம்முடைய மார்க்கம் என்பது, அதற்கு ஆதாரமே சஹாபாக்கள் தான். தீனுக்கு ஆதாரம், இந்த இஸ்லாத்துக்கு ஆதாரம் சஹாபாக்கள் தான். ஏனென்றா சஹாபாக்கள் இல்லைண்டா ஹதீஸ் கிடையாது. ஏன் ஹதீஸ்ண்டா அக்வாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃபாலுஹு வ தக்ரீராத்துஹு, நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ். சொல்லுண்டா நபி சொல்ல சஹாபி கேட்டது, செயலுண்டா நபி செய்ய சஹாபி பார்த்தது. நபி சொன்னதையும், கவனமா கேளுங்க, நபி சொன்னதையும் நபி செய்ததையும் ஒரு சஹாபி பார்த்து சொல்லி இருந்தால் தான் அது ஹதீஸ் ஆகுமே தவிர, நபி சொன்னதையும் நபி செய்ததையும் ஒரு சஹாபி பார்த்து சொல்லலண்டா அது ஹதீஸ் இல்லை. தக்ரீராத்துண்டா சஹாபாக்கள் சொன்னதையும் சஹாபாக்கள் செய்ததையும் நபி பார்த்து அங்கீகரித்து பிணை பிரித்திருந்தா அதுவும் ஹதீஸ். ரெண்டு வார்த்தையில சொல்லுவதாக இருந்தா, சஹாபாக்கள் நபியை பார்த்ததும் நபி சஹாபியை பார்த்ததும் தான் ஹதீஸ். எனவே தீனை விளங்குங்கள், இருக்கக்கூடிய இந்த கொள்கையில் இந்த தீனில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீன் மீதும், தீனுடைய பாதுகாவலர்கள் சஹாபாக்கள் மீதும், இருவரைக்கும் தீனை கொண்டு வந்த நல்ல மக்கள் உத்தமர்கள் சாலையீன்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் அன்பையும் நேசத்தையும் முஹப்பத்தையும் தந்தருவானாக. எல்லா தீனை விளங்க நசீபாக்குவாயாக. எல்லா பாவம் நிறைந்த பாவம் சூழ்ந்த வீட்டுக்குள்ளும் வீதியிலும் பாடசாலையிலும் பஸ் தரிப்பிடங்களிலும் பாவம் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம். யாழ்லா எல்லா பாவத்தை அடையாளப்படுத்துவாயாக, பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களையும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுடைய குடும்பங்களை மொத்தமாக ஒரே நேரத்தில் சொர்க்கத்தில் குடியமர்த்துவாயாக. எல்லா கியாமத்தில மனைவி வேறாக, கணவன் வேறாக, பிள்ளைகள் வேறாக, தரம் பிரித்து விடாது, எல்லோரையும் மன்னித்து மேலான சொர்க்கத்தை தந்தருவாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக, எங்களை பொருந்து கொள்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah. Alhamdulillah, wa la ilaha illallah.